தந்தை டேவிட் குமார் தங்களது சபையை 68 நாடுகளில் மறைப்பணியாற்றி வருகின்றது. சிறப்பாக செய்து வரும் பணிகள் என்ன? குறிப்பாக லாவோஸ், இந்தோனேஷியா, இந்தியா, இலங்கை. இலங்கையில் தங்களது சபை மிகவும் பிரபலமானது.
எங்களுடைய தலையாய பணி என்று சொல்லுகின்ற பொழுது மறைபரப்பு பணி. எந்த இடங்களிலெல்லாம் இயேசுவை அறியாத இருக்கிறார்களோ அந்த இடங்களுக்கு மறைபரப்பு தூதுவர்களாக, வேத போதகர்களாக நாங்கள் செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அதுவே எங்களுடைய முக்கியமான பணி. ஏனென்றால் இயேசுவை அறியாதவருக்கு அவருடைய இரக்கத்தை, அவருடைய அன்பை வெளிப்படுத்துவது எங்களுடைய முக்கியமான ஒரு பணி. இந்த பணிகளோடு வேறு எந்தெந்த வழிகளிலெல்லாம் ஏழை எளியவர்களுடைய மாண்பை, அவர்களுடைய உரிமைகளை நிலைப்படுத்த முடியுமோ அப்படிப்பட்ட பணிகளில் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். குறிப்பாக மலைவாழ் மக்கள், பழங்குடி மக்கள், இவர்களின் மொழியை, கலாச்சாரத்தை, இவர்களுடைய நில உரிமைகளை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். நகரங்களிலே குடிசை பகுதிகள், அந்த பகுதியிலே வாழ்கின்ற மக்களுடைய உரிமைகளுக்காக அவர்களோடு உடனிருந்து உழைக்கின்றார்கள். சிறைச்சாலைகளிலே கைதிகளை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகின்றார்கள். மருத்துவமனைகளை சென்று நோயாளிகளை சந்தித்து அவர்களுக்காக ஜெபம் செய்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகின்றார்கள். பல நாடுகளிலே இளைஞர்களுக்கு அவர்களோடு உடனிருந்து வழிநடத்துகின்ற பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அகதிகளுக்கு, புலம்பெயர்ந்து நாடு இழந்து கலாச்சாரத்தில் மக்களை இழந்து தவிக்கின்ற அகதிகளுக்கு அவர்களோடு உடனிருந்து ஆறுதல் தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆதரவற்ற வீதிகளில் இருக்கின்ற அநேக சிறுவர்களுக்கு, குழந்தைகளுக்கு காப்பகம் அமைத்து உணவு அளித்து பாதுகாக்கின்றார்கள். ஹோம்லெஸ் என்று சொல்லுகின்ற வீடுகள் இல்லாத மக்களுக்கு, வளர்ச்சியடைந்த நாடுகளில் கூட வீடுகள் இல்லாத ஹோம்லெஸ் மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஹாங்காங், ஜப்பான், தென்கொரியா, இந்த நாடுகளிலே இப்படிப்பட்ட மக்களுக்கு சூப் கிச்சன், காஃபி ஷாப்ஸ் என்று இவைகளை அமைத்து அவர்களுக்கு மக்களுடைய நன்கொடையை பெற்று உணவு அளித்து, உடை அளித்து அவர்கள் பாதுகாக்கின்றார்கள். மேலும் ஆப்பிரிக்க கண்டத்திலே குறிப்பாக எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட அநேக மக்களுக்கு அவர்களோடு உடனிருந்து வாழ்வின் நம்பிக்கையை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். சில இடங்களிலே, குறிப்பாக பழங்குடி மக்கள் வாழ்கின்ற பகுதியிலே, கல்வியை தந்து அதன் மூலமாக அவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற நம்பிக்கை தந்து கொண்டிருக்கின்றார்கள். வளரும் நாடுகளில், குறிப்பாக மூன்ற உலக நாடுகள் என்று சொல்லுகின்ற இந்த நாடுகளுக்காக குரல் கொடுப்பதற்காக மற்ற துறவர சபைகளோடு சேர்ந்து ஒரு என்ஜிஓவாக விவாட் என்ற ஒரு அமைப்பிலே ஒரு அங்கத்தினராக யுஎன்ஓவில் எங்களுடைய சபை சார்ந்த ஒரு குருவானர் இருந்து குரல் கொடுத்திருக்கின்றார். பல மறைமாவட்டங்களிலே ஏழை எளியவர்கள், வசதி இல்லாத பகுதிகளிலே மறைமாவட்ட குருக்கள் செல்வதற்கு தயக்கப்படுகின்ற பகுதிகளை நாங்கள் தேர்ந்தெடுத்து அந்த பகுதிகளுக்கு அமலமறி தியாகிகள் சென்று பணிபுரிகின்றார்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழகம், ஆந்திரா, தெலுங்கானா, சத்தீஸ்கர், மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், மேகாலயா இப்படிப்பட்ட மாகாணங்களிலே எங்களுடைய பணி எல்லாமே புறக்கணிக்கப்பட்ட கிராமங்களில் வசதி இல்லாத, வாய்ப்புகள் இல்லாத, போக்குவரத்து வசதிகள் இல்லாத, பிற சமயத்தினர் வாழ்கின்ற மக்கள் பகுதியில்தான் அமலமறி தியாகிகளுடைய பணிகள் எல்லாமே அமைந்திருக்கின்றது.
தந்தை டேவிட் குமார், தங்களது ஓஎம்ஐ சபையின் பணிகள் பற்றி மிக அழகாக சொன்னீர்கள். தங்களது சபை 1816 ஜனவரி 25 பிரான்சில் தொடங்கப்பட்டது. உங்கள் சபையை ஆரம்பித்தவர் பற்றியும் எங்களுக்கு சொல்லுங்களேன்.
இந்த அற்புதமான ஒரு சபையை ஆரம்பித்தவர் புனித யூஜின் டி மாசனட். அவர் பிரான்ஸ் நாட்டினுடைய தெற்கு பகுதியான எக்ஸ் அன் புரோவான்ஸ் என்ற நகரத்திலே பிறந்தார். பிரபுக்கள் குடும்பத்தை சார்ந்தவர். பிறந்து 9 இருக்கின்ற பொழுது பிரெஞ்சு புரட்சி வெடிக்கின்றது. தன்னுடைய பெற்றோரோடும் தன்னுடைய தங்கையோடும் அவர் அகதியாக நீஸ், தூரின், வெனிஸ், நேப்பிள்ஸ், பலர்மோ போன்ற நகரங்களுக்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய காப்பாற்றிக் கொள்வதற்காக அகதியாக ஓடுகின்றார். ஏறக்குறைய 11 இந்த அகதி வாழ்க்கையை இத்தாலியின் பல நகரங்களிலே வாழ்ந்து தன்னுடைய 21 வயதிலே தன்னுடைய தாயகம் திரும்புகின்றார். தாயகம் திரும்புகின்ற பொழுது அவர் உள்ளத்தில் இருந்த ஒரு ஆழமான எண்ணம் என்னவென்றால், எப்படியாவது ஒரு அழகான பெண்ணை மணந்து நிறைய செல்வம் சேர்த்து இழந்து போன தன்னுடைய பிரபுக்கள் குடும்பத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆழமான ஒரு நோக்கமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்காக ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் என்பது அவருக்கு அந்த வேளையிலே தெரியவில்லை. 1807 பெரிய வெள்ளிக்கிழமை அன்று ஆலயத்திலே ஜெபம் செய்து கொண்டிருந்த பொழுது பாடுபட்ட இயேசுவின் சுரூபத்திலே அவர் இயேசுனுடைய தரிசனத்தை பெற்றார். இயேசு தன்னையே தன்னுடைய அன்பை இந்த யூஜினுக்கு வெளிப்படுத்தினார். யூஜின், உனக்காகவே நான் மரித்தேன், உன்னை நான் நேசிக்கின்றேன். இந்த ஒரு இறை அனுபவம் இந்த யூஜினை ஒரு முற்றிலுமாக மாற்றிவிட்டது. எப்படி பவுலடியாரை ஆண்டவர் இயேசு தடுத்து ஆட்கொண்டாரோ அதே போன்று இந்த பெரிய வெள்ளிக்கிழமை என்று தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி அவரை முற்றிலும் தடுத்து ஆட்கொண்டு விட்டார். ஆகவே யூஜின் தன்னுடைய திருமணத்து முழு விருப்பத்துடன் துறந்துவிட்டு இயேசுவுக்காக தன்னை அர்ப்பணிக்க அவர் முயற்சி மேற்கொண்டு விட்டார். தன்னுடைய பெற்றோர் வற்புறுத்தினாலும், நீ குருவானால் நம்முடைய குடும்பம் இதோடு அழிந்துவிடும் என்று சொன்னபோது கூட, நான் குருவாதன் வழியாக என்னுடைய குடும்பம் என்னோடு அழிகிறது என்றால் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இயேசுவின் பெயர் எல்லா இடத்திலும் அறிவிக்கப்பட வேண்டும், அவருடைய அன்பு அறிவிக்கப்பட வேண்டும், என்னை தடுக்காதீர்கள் என்று சொல்லி அவர் குருவாக மாறினார். குருவான பிறகு அவர் பிரபுக்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் குருவாக மாறினால் ஒரு பெரிய பதவியை நினைப்பார்கள், வேண்டுவார்கள். இதுதான் அன்றைய பிரெஞ்சு காலத்தினுடைய ஒரு சூழல். ஆனால் இந்த யூஜின் வித்தியாசமானவராக இருந்தார். தன்னுடைய மறைமாவட்ட ஆயரிடம், எனக்கு அனுமதி கொடுங்கள், நான் ஏழை எளியவருக்கு நற்செய்தி ஆற்ற விரும்புகிறேன், எனக்கு எந்த விதமான பதவியும் வேண்டாம் என்று சொல்லி ஆயரின் அனுமதியோடு தன்னுடைய இல்லத்திலேயே தங்கி அந்த எக்ஸன் புரவான்ஸ் நகரத்திலே அங்கிருந்த ஏழை எளிய மக்கள், சிறையில் இருந்த கைதிகள், நோயாளிகள், அங்கிருந்த இளைஞர்கள், குறிப்பாக அந்த சூழலிலே பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு நெப்போலியன் அரசரால் பல விதத்திலே திருச்சபை பாதிக்கப்பட்டது. இளைஞர்கள் ஒன்று சேர முடியாது, அவர்களுக்கு மறைக்கல்வி கொடுக்க முடியாது. அந்த சூழலே தைரியமாக இளைஞர்களை ஒன்று சேர்த்து அமல அன்னையின் இளைஞர் இயக்கம் என்று பெயர் கொடுத்து அந்த இளைஞர்களுக்கெல்லாம் அவர் வழிகாட்டு கல்வியாக ஒழுக்கங்களை அவர் போதித்தார். அது மட்டுமல்லாமல் இயேசுவை அறியாத அநேக மக்கள் கிராமங்களில் இருக்கின்றார்கள், கூலி தொழிலாளிகள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கெல்லாம் பிரெஞ்சு மொழி தெரியாது. அப்படிப்பட்ட சூழலே அவர்கள் பேசின புரவான்சல் மொழியிலேயே நற்செய்தி அறிவித்தார். இந்த ஒரு செயல் பிரபுக்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு பிடிக்கவில்லை. அவரை ஏளனமாக பார்த்தார்கள், அவரை வெகுளியோடு பார்த்தார்கள். ஆனால் யூஜின் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் ஏழை இளையவருக்கு நற்செய்தி அறிவிப்பதிலே அவர் மகிழ்ச்சி கண்டார், திருப்தி கண்டார். அந்த ஒரு பணியிலே அவர் முழுமையாக ஈடுபட்டார். இறுதியாக, இந்த பணியை தான் ஒருவன் மட்டும் செய்தால் எல்லோருக்கும் நன்மை செய்ய முடியாது என்பதை ஜெபத்தில் ஆழமாக உணர்ந்தவராக, தன் போன்று ஆர்வமுள்ள 4 குருக்களை தேர்வு செய்து அவர்களுக்கு கடிதம் மூலமாக எழுதி அவர்களை ஒன்று சேர்த்து ஜனவரி 25 1816 குறிப்பாக புனித பவுலடியாரின் மனமாற்ற திருநாளிலே நாம் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து இறை வார்த்தையை, இயேசுவை நம்மை சுற்றியிருக்கின்ற இந்த கிராமத்தில் வாழ்கின்ற பாமர மக்களுக்கு, எளியவருக்கு நாம் நற்செய்தி அறிவிப்போம் என்று இந்த சபையை அவர் ஏற்படுத்தினார்.
தந்தை டேவிட் குமார் வத்திக்கான் வானொலிக்கு வருகை தந்து ஓஎம்ஐ என்ற அமலமரி தியாயிகள் சபை அண்மையில் கொண்டாடிய 200வது ஆண்டு கொண்டாட்டங்கள், இன்னும் இச்சபையினுடைய பணிகள், இச்சபையை ஆரம்பித்தவருடைய வாழ்க்கை வரலாறு, இவை போன்ற பல காரியங்களை சுவைப்பட எம் நேயர்களுக்கு விளக்கினீர்கள். இந்த பகிர்வுகளுக்கு எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் நன்றி தெரிவிக்கின்றோம். தங்களது பணி சிறக்கட்டும். வணக்கம், வாழ்த்துக்கள்.
நன்றி, வணக்கம்.